புத்தகத்தின் பெயர் புதிய தமிழகம். எழுதியவர் டாக்டர் மா ராசமாணிக்கனார். வாசிப்பவர் ஸ்ரீதேவி சுகன்யா. பக்கம் எண் 34, கட்டுரை 5, சங்க காலத்தில் தமிழ் வளர்ந்த முறை. மூவகை தமிழ். மனிதன் உரை நடையிலும் செய்யுள் நடையிலும் செய்திகளை அறிகின்றான். இவ்விரண்டும் இயல் எனப்படும். பண் இசைத்து தாள வரையறை செய்து பாடப்படுவதும் ஒரு வகை, அது இசை எனப்படும். இயலும் இசையும் கலந்து காண்பார் கண்களுக்கும் கருத்துக்கும் விருந்தளிக்க வல்லதாய் நடித்து காட்டப்படுவது நாடகம் எனப்படும். இம்மூன்றும் ஒவ்வொரு மொழியிலும் அமைந்துள்ளன. ஆனால் ஏறத்தாழ 2000 ஆண்டுகளுக்கு முன்னரே மொழியை இங்கனம் 3 பிரிவுகளாக பிரித்து வளர்த்த பெருமை தமிழொன்றுக்கே உரியது என்பது தவறாகாது. அப்பண்டை காலத்தில் தமிழ் இயற்றமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ் என 3 பிரிவுகளாக வகுக்கப்பட்டிருந்தது. இயற்றமிழில் வல்லவர் புலவர் என்றும் இசைத்தமிழில் வல்லவர் பாணர் பாடினியர் என்றும் நாடகத்தமிழில் புலமை பெற்றவர் கூத்தர் கூத்தியர் என்றும் பெயர் பெற்றிருந்தனர். முத்தமிழ் பயிற்சி. இக்காலத்தில் இருத்தலைப் போல சங்க காலத்தில் கல்லூரிகள் இருந்தன என்று துணிந்து கூறுதல் இயலாது. ஆயினும் நாட்டின் மொழியாகிய தமிழை நலமுற கற்பிக்க எண்ணிறந்த திண்ணை பள்ளிகளோ உயர்நிலை பள்ளிகளோ இருந்திருத்தல் வேண்டும் என்பதில் எல்லளவும் ஐயமில்லை. இயற்றமிழ் பள்ளிகள் மிக பலவாக இருந்திருத்தல் வேண்டும். இசைத்தமிழ் பள்ளிகள் பல இருந்திருத்தல் வேண்டும். இங்கனமே நாடகத்தமிழ் பள்ளிகளும் நன்முறையில் நடைபெற்றிருத்தல் வேண்டும். இவை இருந்திராவிடில் 400 மேற்பட்ட இயற்றமிழ் புலவர்களையும் எண்ணிறந்த இசை வாணர்களையும் மிக பலராகிய கூத்தரையும் சங்ககாலம் பெற்றிருக்க வழியில்லை. இயற்றமிழில் வல்ல புலவர்கள் எண்ணிறந்த இலக்கண நூல்களையும் மிக பல இலக்கிய நூல்களையும் கற்றவர். இசைத்தமிழ் புலவராகிய பாணர்களும் பாடினியர்களும் குரல், துத்தம், கைக்கிளை, உலை, இளி, விலரி, தாரம் என்னும் 7 இசைகளிலும் வல்லவராய் அக்காலத்தில் விளங்கிய சீழியாழ், பேரியாழ், செங்கோட்டு யாழ் முதலிய பல வகை யாழ்களையும் வாசிக்கும் திறன் வாய்ந்தவராய் விளங்கினர். அக்கால தமிழிசை பற்றிய செய்திகள் மிக பலவாகும். இன்றுள்ள சிலப்பதிகாரம் முதலிய நூல் உரைகளில் இவை பற்றிய செய்திகள் இருதலை நோக்க மிக பல இசை நூல்கள் அக்காலத்தில் இருந்திருத்தல் வேண்டுமென்பது ஐயமர விளங்குகின்றது. உள்ள கருத்தை உடற்குறிப்புகளால் காண்போர்க்கு உணர்த்துவது நடனமும் நாடகமும் ஆகும். இக்கலையில் வல்லவர் கூத்தர் கூத்தியர் எனப்பட்டனர். இக்கலை பற்றியும் பல நூல்கள் தமிழகத்தில் இருந்தன என்பது இன்றுள்ள சங்க தமிழ் நூல்களால் அறியப்படுகின்றது. உள்ள குறிப்பை வெளியில் தெரியும்படி நடிப்பதில் விரல் படைத்தவள் விரலி எனப்பட்டாள். தமிழ் வளர்ந்த முறை. படித்து புலமை பெற்ற புலவர் பலர் பள்ளி ஆசிரியர்களாய் அமைந்தனர். வேறு பலர் முடிமன்னர் அவைகளிலும் சிற்றரசர் அவைகளிலும் அவை புலவராக அமர்ந்தனர். பின்னும் பலர் ஊர்தோறும் சென்று பேரிகை கொட்டி வாணிகம் நடத்திய பேரி செட்டிமார் போலவும் பழமரம் நாடி செல்லும் பறவைகளைப் போலவும் தமிழை பேணி வளர்த்த தகை சான்ற மன்னர்களை நாடி சென்று தம் புலமையை வெளிப்படுத்தி அவர் தந்த பரிசினை பெற்று வாழ்ந்து வந்தனர். அப்பரிசில் பேர்ந்தவுடன் பிற மன்னர்பால் சென்று தம் புகழை நிறுவி பரிசு பெற்று மீண்டும் வந்தனர். இத்தகைய புலவர் பெருமக்கள் பாடியனவே சங்கப்பாடல்கள். போர்க்களத்தில் வெற்றி பெற்ற அரசர்களை புலவரும் பாணரும் கூத்தரும் சென்று பாடுதல் மரபு. விரல் வேந்தர் அம்முத்தமிழ் புலவர்களை பாராட்டி அவர் மனம் மகிழும்படி பரிசளித்தல் வழக்கம். சேரன் சோழன் என்னும் முடியுடை அரசர் இருவரையும் அவரோடு இணைந்து வந்த பெருவேளிர் ஐவரையும் தலையாளங்கானத்தில் முறியடித்த பாண்டியன் நெடுஞ்செழியனை கல்லாடனர், மாங்குடி கிழார், இடைக்குன்றூர் கிழார் என்ற புலவர் பெருமக்கள் உளமாற புகழ்ந்து பாராட்டியுள்ள பாடல்களை புறநானூற்றில் காணலாம். வேந்தர்களது வெற்றி சிறப்பையும் கொடை சிறப்பையும் குண நலன்களையும் புலவர்கள் பாராட்டி பரிசு பெற்றனர். அங்கனமே தக்க காலங்களில் அவர்களுக்கு அரிய அறிவுரைகளை கூறினர். அவர் தம் அறிவுரைகளை பாராட்டிய வேந்தர்கள் அவர்களுக்கு மனமுவந்து பரிசளித்தனர். அரசர் இருவருக்குள் போர் நிகழ இருத்தலை உணர்ந்து அப்போர் நடைபெறாமல் காத்த புலவர்களும் உண்டு. அப்புலவர் பெருமக்களும் பரிசில் பெற்றனர். ஆட்சி முறையிலும் தனிப்பட்ட வாழ்க்கை முறையிலும் அரசர்க்கு அறிவுரை கூறிய அருந்தமிழ் புலவர்களும் அக்காலத்தில் வாழ்ந்தனர். தன் மனைவியை துறந்த பேகனுக்கு கபிலர், பாணர் முதலிய சான்றோர் அறிவுரை பகன்றனர் என்பதை புறநானூற்றில் காணலாம். தம் மன்னனோடு போர்க்களம் புகுந்து அவனை அவ்வப்போது ஊக்கப்படுத்தி அவனோடு இன்புற்றும் தின்புற்றும் வாழ்ந்த புலவர்களும் உண்டு. கபிலரும் ஔவையாரும் இத்துறைக்கேற்ற சான்றாவர். புலமை புலமைக்காகவே என்பது பண்டைக்கால குறிக்கோள் ஆகும். மருத்துவர், கொல்லர், கூல வாணிகர், பேரிகை அடித்து வாணிகம் செய்தவர், வள மனையை பாதுகாத்த காவற்பெண்டிர், குயத்தியர், குரத்தியர் முதலிய பலரும் தத்தம் தொழில்களை செய்து கொண்டே பெரும் புலவர்களாக திகழ்ந்தனர். இவர்கள் மக்களிடம் காணப்பட்ட வீரம், கொடை, அன்பு, அருள் முதலிய நற்பண்புகளை பாராட்டி பாடிய பாடல்கள் பலவாகும். புலவர்கள் அரசர்பால் பரிசில் பெற்று மீண்டும் தம் ஊர் செல்லும்போது வள்ளல்களை நாடி செல்லும் புலவர்களை வழியில் சந்திப்பது உண்டு. உடனே அவர் தம் வறுமையை போக்க விழைந்து அவர்களை தமக்கு பரிசில் ஈந்து மகிழ்ந்த மன்னர்பால் ஆற்றுப்படுத்துதல் வேண்டும். தமக்கு பரிசில் தந்த மன்னனுடைய சிறப்பியல்புகள், அவனது அரண்மனை சிறப்பு, நாட்டு சிறப்பு, நகரச் சிறப்பு, அந்நகரத்திற்கு செல்லும் வழி பற்றிய விவரங்கள் இன்ன பிறவற்றையும் பரிசில் பெற்று மீளும் புலவர் வழியில் காணப்பட்ட புலவர்க்கு விரித்துரைத்து அவரை அவ்வள்ளல் பால் ஆற்றுப்படுத்தல் ஒரு நீண்ட பாவாக அமையும். இங்கனம் அமைந்த பாட்டு புலவர் ஆற்றுப்படை எனப்படும். இங்கனமே பாணரை ஆற்றுப்படுத்துதலும் உண்டு, அது பான் ஆற்றுப்படை எனப்படும். இவ்வாறே விரலியை ஆற்றுப்படுத்துதலும் உண்டு, அது விரலி ஆற்றுப்படை எனப்படும். இப்படியே கூத்தரை ஆற்றுப்படுத்தலும் வழக்கம், அது கூத்தர் ஆற்றுப்படை என பெயர் பெறும். இத்தகைய ஆற்றுப்படை பாடல்களை பத்து பாட்டில் காணலாம். புறநானூற்றிலும் பல பாடல்கள் உண்டு. புத்தகத்தின் பெயர் புதிய தமிழகம், கட்டுரை 5, சங்க காலத்தில் தமிழ் வளர்ந்த முறை, முற்றிற்று.